அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று இன்று நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இந்த தீ என்பது அழிக்கக்கூடியதல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுப்பதன் அடையாளமாக இந்த தீ என்பது நமக்கு இந்த நற்செய்தி வாசகத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது. திருமுழுக்கில் நாம் ஒவ்வொருவரும் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வு வழியாக நாம் புதுப்பித்து கொள்ள, இறைவனுடைய அந்த உன்னதமான பணியை நாம் நிறைவான முறையில் ஆற்றுவதற்கு இன்றைய நாளில் இந்த வாசகம் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றது. குறிப்பாக இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவரே நம்முடைய அந்த பந்தயத்தினை, இலக்கினை நிறைவு செய்ய உதவி செய்வார் என்று இன்று 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஆகவே இயேசு கொடுத்த அந்த இலக்கினை நிறைவேற்ற அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்போம். அப்படி நாம் செவி கொடுக்கின்ற பொழுது அவர் மூட்டி ஏத்தி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடத்திலும் சென்றடையும் என்பது நமக்கு இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த உன்னதமான வரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ் தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
மாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உமா குருதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகின்றான். இந்த ஆள் மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செத்தேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரசன் மகன் மலாக்கியாவுக்கு சொந்தமான பாலும் கிணற்றில் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது மிலேக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாலுங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் எதுவும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மிலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும்.
அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார், என் காலடிகளை உறுதிப்படுத்தினார்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும்.
புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும்.
நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும்.
இரண்டாம் வாசகம். நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-4 முடிய. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டு இருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவங்களால் நமக்கு உண்டான எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 hallelujah.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 49-53 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் வழியாக வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தேடி நிற்கிறார்கள். அந்த வார்த்தையினுடைய ஆழமான ஆசீர்வாதத்தை உணர்ந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி அவர்கள் வழிநடக்க விரும்புகிறார்கள். ஆகவே இந்த அருமையான நாளில் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல, ஒவ்வொரு நாளுமே நம்முடைய திருப்பலியில் நமக்கு இறைவார்த்தை உணவாய் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆத்மாவிற்கு ஒரு உணவு, அந்த ஆத்ம உணவானது வார்த்தை என்கிற உணவாகவே இருக்கிறது, வேறு எந்த உணவும் இல்லை. கடவுளை புகழ்வது, ஆண்டவருடைய வார்த்தையை நம் உள்ளத்தில் தாங்கிக் கொள்வது, அந்த வார்த்தை என்ன சொல்வது என்பதை உண்டு மகிழ்ந்து நம்ம அதை வாழ்வாக்க முயற்சிப்பது, இதுதான் வந்து ஆத்மாவின் பயணத்திற்கான சிறந்த ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஆகவே தான் இந்த வார்த்தை வார்த்தை என்று நம்முடைய ஆண்டவரும் சொல்கிறாரு, திருவையும் சொல்லுகிறது. நம்முடைய வழிகாட்டக்கூடிய எல்லா ஆன்மீக அடையாளங்களும் நமக்கு இதைத்தான் வலியுறுத்துவதாக இருக்கிற. நற்கருணை எடுத்துக்கொண்டீங்கனாலும் அது வார்த்தையில் தான் வந்து நிற்கிது. வார்த்தை வடிவமானார், அப்போ வார்த்தை தான் இன்றைக்கி நம் மத்தியில் பிளவை ஏற்படுத்துகிற பல அடையாளங்களை எல்லாம் அந்த வார்த்தையிலேருந்து தான் நடந்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை சரியாய் புரிந்து கொள்ளாத போது இந்த வார்த்தையினுடைய நிலை வந்து நம்மை தடுமாற செய்கிறது. ஆகவே உண்மையான இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற போது நம்மால் என்ன செய்ய முடியும்னா, சரியானதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்ம வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அடுத்தவர் வெளிப்படுத்துவதை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை இல்லாதவர்கள், வார்த்தை இல்லாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருமே அதை அந்த தடுமாற்றத்தை பார்ப்பாங்க. ஆகவே தான் நம்ம வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை வருகிற போது அங்கே என்ன பிரச்சனை என்று ஆளுமை பார்த்தோம்னாக்க, இவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, இவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பேசினார், அதில் தான் அந்த உறவு சிக்கலினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கும். அப்போ அதை உள்வாங்குகிற பிள்ளைகளும் அந்த வார்த்தையை பேசுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் ஆழம் இல்லைன்னா அது என்ன நடக்கும்னாக்க, அவங்களால புரிந்து கொள்ள முடியாது மற்றவர்களுடைய காரியங்களை. அப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னா, இந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளவும் சரியாக எடுத்து செல்லவும் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த வார்த்தையினுடைய வேலையை நம்ம பார்க்கிற பொழுது, இந்த வார்த்தை எனக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நம்ம வெறுமனை வந்து ஏதோ பைபிள் எழுதியிருக்கு இதை படிச்சுட்டா நமக்கு சொத்து சுகம் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது அடிப்படையை வேரை நோக்கியே ஒரு பயணம் இந்த உதவி செய்கிறது இந்த வார்த்தைகள். ஆகவே தான் இந்த வார்த்தையை குறித்த ஆழத்தை நம்ம அடிக்கடி நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். அநேகர் சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை நாங்கள் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தோம், இந்த வார்த்தையிலிருந்து விடுதலையை கண்டோம், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் மாறிச்சு, எங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு, இப்படி நிறைய சாட்சியங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். உண்மையாக பாராட்டுக்கள். நீங்கள் வார்த்தையில் பயணிக்கிற பிள்ளைகள் வெற்றியடைகிறார்கள் என்பதற்கு ஆங்காங்கே நமக்கு கிடைக்கிற சாட்சிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையின் வழியாக பயணிக்க ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான நாளை நம்ம பயன்படுத்தி கடவுள் இன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தையை வைக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் வந்து துன்பப்படுவதை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை, கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேதனை, அதைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவரை தூக்கி கொண்டு போய் பால் கிணற்றில் போடுவது, அவர் அங்கே துன்பப்படுறாரு, அப்புறம் மீண்டும் அரசன் இறக்கப்பட்டு அவரை எடுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதற்காக எரேமியாவுக்கு நடக்கிறதுனா, அந்த வார்த்தை என்கிற அந்த நெருப்பு, அதுதான் அவர் கொடுக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தையை ஒரு அவர் கடவுள் விரும்பும் விதமாக எடுத்து வைக்கிற போது நமக்கு வருகிற வேதனை. இரண்டாவது வாசகம் ஒரு புதிய பார்வையை நமக்கு கொடுக்கறது. மூன்றாவது நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க, இயேசு தம் சீடரை நோக்கி கூறுறாரு, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இதை வாசிக்கிற போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா கடவுள் பிளவை ஏற்படுத்த வந்தேங்கிறாரு, தீ மூட்ட வந்தேங்கிறாரு, ஒருவருக்கொருவர் எதிராக போவாங்க, இவங்களுக்கு எதிராக இவங்க, இவங்களுக்கு எதிராக இவங்க போவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு பிரிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் ஊட்டக்கூடிய ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி என்கிற அடிப்படையில் வாசிச்சிருக்கிறோம். அது உண்மையாகிலுமே நற்செய்தி, அந்த நற்செய்தியை நம்ம எச்சரிக்கையின் செய்தியாக கொடுக்கும்போது கூட அது நற்செய்தி தான். இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், சார் அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, மண் புதையுது அப்படின்னு யாரோ ஒருத்தர் நமக்கு முன்கூட்டி காஷன் பண்ணுறாங்க, வாகனத்தை நம்ம உடனே வேறு பக்கம் திருப்பி நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம அந்த இடம் சூழலை பார்க்கலனாலும் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒருவேளை பாருங்கள். அப்போ மாட்டிக்கொள்ளாமல் நம்மளை எச்சரிக்கிற செய்தி கூட நற்செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல கூட கடவுள் இந்த லூக்கா 12 கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியை நற்செய்தியாகத்தான் நமக்கு கொடுக்கிறார். அது எச்சரிக்கையின் செய்தியாக இருந்தால் கூட அது நற்செய்தி. ஆகவே இந்த வாசகத்தை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது, மண்ணுலையில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறார். அப்போ அந்த தீ நெருப்பு, நெருப்பை பற்றியே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, தீ மூட்டுவது நெருப்பு அப்படின்னு. பைபிளில் நம்ம இந்த நெருப்பு கான்செப்டக்குள்ளே போய் பார்க்குறோம், நெருப்பை பற்றி என்ன சொல்லியிருக்குது, இவர் என்ன தீயை மூட்ட வந்தார் அப்படின்னு பார்க்குற போது, தொடக்க நூலில் 19:24 சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார், அந்த தீயை வச்சு தான் அந்த இடத்தை அழித்தார். ஒன்று அரசர் 18:24 இறைவசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். அதாவது கர்மேல் மலையில் எலியா வந்து அந்த போராட்டத்தின் போது அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய பொய் வாக்கினர்களுக்கு, இறைவாக்கினர்கள் அல்ல அவர்கள் பொய் வாக்கினர்கள், அவர்களுக்கு இந்த சவால் வைப்பார். அப்போது நானும் ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன், அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். ரெண்டு பேரும் பலிபொருளை வச்சுட்டு கூப்பிடுவோம், எந்த கடவுள் வந்து நெருப்பு மூலம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. 38 நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவங்க கூப்பிட்றாங்க, அதுதான் இடைப்பட்ட பகுதி, அவங்க கூப்பிட்றாங்க, அந்த தெய்வம் வரவே இல்லை. 38 எலியா இறைவாக்கு என்ன செய்கிறாரு, உடனே ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு, உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலி விறகு கட்டை கற்கள் மணல் எல்லாத்தையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. அங்கே நீர் ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோ தண்ணி ஊற்றுறாரு, ஊற்றி அந்த இடத்தெல்லாம் நிறைச்சிட்டு அப்போ தான் கடவுளுடைய பேரை கூப்பிட்றாரு. அதில் ஒரு ஃபயர்னாக்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு நெருப்பு அங்கே இருக்கிற தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் வட்ட செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு நெருப்பு அந்த இடத்துல வந்ததாக நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக கடவுளுடைய அந்த அடையாளம் வெளிப்பட்டது. 2 அரசர் 1:12 நம்ம பார்க்குறோம், எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வாணி நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வாணி நின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. இங்கேயும் நம்ம ஒரு அடையாளத்தை, நெருப்பினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். திருப்பாடல் 21:9 பார்க்குறோம், நீர் காட்சி அளிக்கும் பொழுது அவர்களை நெருப்பு சூளை ஆக்குவீர், ஆண்டவர் சினம் கொண்டு அவர்களை அழிப்பார், நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய அடையாளங்கள் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ஒரு சில விஷயத்தை தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன். லூக்கா நற்செய்தியில் கூட 9:54 நம்ம பார்க்குறோம், அவருடைய சீடர்கள் யாக்கோபு யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் அவங்க படித்ததை நினைவு கூர்ந்து அந்த நகரம் இவர்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னோடனையும் அந்த வேதனையை என்ன செய்கிறாங்க, இவங்க இப்படி வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு இயேசுகிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக இயேசு அதுக்கு அனுமதிக்கலை, அவர் வந்து அவர்கள் அமைதியாக இருக்கும்படி கடிந்து கொண்டார். பாருங்கள், இப்போது இந்த நெருப்பினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குற போது இந்த நெருப்பு பழைய ஏற்பாட்டிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாய் வெளிப்பட்டதுன்னா, கடவுளின் வல்லமையாக, கடவுளினுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு ஒரு அடையாளமாக இருக்குது. இரண்டாவது, கடவுளின் கோபம் வெளிப்படுகிற ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். கோபம் வெளிப்படுகிற ஒரு அடையாளம், கடவுளுடைய திட்டத்தை உணர வைக்க பயன்படுத்திய அடையாளமாக பார்க்குறோம். இப்படி பார்க்கப்பட்ட இந்த அடையாளங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைவர்ஷன் எடுக்குது. அதாவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது எல்லாமே மாறுது. பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளங்கள், வெளிப்படுத்தப்பட்ட அடையாளங்கள், உதாரணத்திற்கு மன்னா, விண்ணிலிருந்து மன்னா பொழியப்பட்டது, அந்த உணவின் அடையாளம் வந்து இயேசு உணவாக மாறுகிற போது அவர் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவுன்னு சொல்லும்போது அந்த மன்னாவை போல இது ஒரு விண்ணக உணவு, அது மன்னாவை போன்றது அல்ல, இது அதைவிட உயர்ந்தது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி அந்த மன்னாவோட வந்து ஒரு புதிய பரிணாமத்தை வந்து ஆண்டவர் அவருடைய திருவுடலை குறிப்பதற்கு வைக்கிறார். அதே போல் பழைய ஏற்பாட்டில் அந்த நெருப்பினுடைய ஆற்றலும் நெருப்பினுடைய செயல்பாடுகளும் இப்படியாக புரியப்பட்டிருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு புதிய ஆற்றல் அடையாளமாக இந்த நெருப்பு வந்து வெளியில் வருது, அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த அடையாளத்தை தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கி சொன்ன அந்த விஷயம், மண்ணுலையில் தீ மூட்டவே வந்தேன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கும்படியான நேரடியான ஒரு நெருப்பை குறிக்கிற ஒரு அடையாள சொல்லாக பழைய ஏற்பாட்டில் என்னை பார்ப்பது போல இருக்க முடியாது. அது வித்தியாசமான ஒரு அடையாளம் நெருப்பு என்பது. கண்டிப்பாக அந்த நெருப்பினுடைய ஆற்றலை கொண்டிருக்கிறது, நெருப்பினுடைய அந்த செயல்பாடுகளை இது வேறு விதமாக கொண்டிருக்கிறது. நெருப்பு என்ன செய்யுது, தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் அது என்ன செய்யுது, தன்வயப்படுத்துது, தன்னை போல மாற்றிக்கொள்கிறது. நீங்கள் அதுக்குள்ளே எதை போட்டாலும், ஒரு இரும்பையே போட்டாலும் நெருப்பு அது என்ன செய்யுது, நெருப்பாக மாற்றிக்கொள்கிறது. அதே போல் இது தீ மூட்ட வந்தேன், இந்த தீயிலை பற்றி எரியிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இயேசுவை போல மாறியிருப்பாங்க. இயேசுவை போல அவர்கள் தங்களுடைய இயல்பை அவங்க கொண்டிராத பிள்ளைகளாக, இயேசுவினுடைய இயல்பை கொண்ட பிள்ளைகளாக மாறி இருக்கிறவர்களுடைய நிலையைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார். தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். நான் போயிட்டு ஏதோ ஒரு காலத்தில் அது நடக்கும் அப்படின்னு இல்லை, இது இப்போவே நடக்கணும், இப்போவே அது ஆரம்பிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பல இடத்துல இதனுடைய அடையாளங்களை வந்து நம்ம கடவுள் இயேசு சாமி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். இப்போது இந்த இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியம் பாருங்கள், இரண்டாவது வாசகம் நமக்கு அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது எப்படி இயேசு அவருடைய நெருப்பை நெருப்பாக இருக்கிற அவருடைய ஆற்றலை அவர் புரிய வைக்கிறார். எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் வந்து அதுக்கு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அப்போது ஏதோ ஒரு ஓட்டத்தை குறித்த ஒரு அடையாளத்தை காட்டுறார். அப்போது நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அப்போ இந்த ஃபயர் அப்படிங்கிற அடையாளம் வந்து பார்த்திங்கன்னாக்க நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்தை குறிக்கிறது. ஏதோ ஒரு அழிவின் அடையாளமாக அல்ல, மாறாக வாழ்வழிக்கக்கூடிய கடவுளுடைய வல்லமை எண்ணில் வெளிப்பட வேண்டிய அடையாளமாக நான் மாறணும்னா நான் ஒரு நெருப்பாய் மாறணும். அதை தான் ஆண்டவர் தீ மூட்டுறாரு. இப்போ எண்ணில் இயேசுவினுடைய தீ எரியுதுன்னா நான் எப்படி இருப்பேன்? இந்த தீ 10 பேருக்கு 10 எரிய செய்யணும்னு நான் நினைப்பேன். அப்போ நம்ம சொல்கிற தீ வந்து ஏதோ வீட்டு கூரையை பிடிக்கிற தீ இல்லை, மாறாக நன்மைத்தனத்தினுடைய அந்த தீ நெருப்பு. அப்போ இயேசு தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த ஃபயர் எப்படி இந்த பூவுலகை மாற்ற வேண்டும் என்கிற அந்த அடையாளமாய் நின்னாரோ, அது எப்படி அந்த திருத்தூதர்களுக்கு கடத்தப்பட்ட பொழுது அவர்கள் பற்றி எரிந்தார்கள், அவர்கள் ஆதி திருச்சபையில் மக்களுக்கு எடுத்து சென்ற பொழுது அங்கே அவர்களெல்லாம் பற்றி எரிந்தார்கள். இப்படி ஒரு சமூகம் கடவுளுடைய அந்த பரிசுத்த தீயை பெற்றுக்கொண்டு பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்படி தான் இன்றைக்கி உலகம் முழுமையும் அந்த தீ தான் பற்றி எரியுது. உலகத்தார் மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் வந்து ஒரு ஏளனமாக இருக்கலாம். விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு இன்றைக்கி உலகம் கேட்கும். அடுத்தவனை அடித்து போட்டுட்டு நீ ஓடு, அவ்வளோதான். அடுத்தவன் உயிரோடு இருந்தால் என்ன என்ன? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தினுடைய லாஜிக்கில் இயேசு சொல்கிறாரு, நீ இழந்து போங்கிறார். அப்போ இழந்து போங்கிற அடையாளம் பார்த்தா அவர் நின்னார் சிலுவையில். இதை உலகம் ஏற்றுக்க மறுத்துச்சு, உலகத்துக்கு புரியல, இது சிலர்களுக்கே புரியல. அப்போது இந்த தீ தான் இயேசு இடத்திலே பற்றி எரிந்த தீ, நன்மைக்காக தன்னை இழக்கிற ஒரு அடையாளம். அப்போ இந்த இயேசு வந்து பாருங்கள் இது அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுறாரு. இந்த நம்பிக்கையை இவர் தொடங்கி வழி நடத்துபவர், அதை நிறைவு செய்பவர் இந்த இயேசுவின் மீது கண்களை பதியவை. நீ உலகத்தின் மீது கண்களை பதிய வச்சுன்னா இதெல்லாம் உனக்கு வெறுமையாய் தெரியும், வெற்று வாழ்க்கையை போல தெரியும், இழப்பதை போல தெரியும். அப்போ இயேசுவின் மீது உன் கண்களை பதியவை. அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள் எங்கே கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த வாசகம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான அடையாளம் என்னென்னா, இந்த நற்செய்தியில் சொல்லப்படுகிற மண்ணுலையில் இயேசு கொணர வந்த தீயினுடைய அடையாளம் என்பது வித்தியாசமான அடையாளம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கறது போல் ஏதோ வந்து அழிக்கிற அடையாளம் அல்ல, அதை அப்படியே மாற்றி காட்டுகிற அந்த பர்செப்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, பார்வை, அந்த பார்வையை முழுமையாக மாற்றுகிற அடையாளம். அப்போ நானே என்னை இழந்து அடையாளமாக முன்வைப்பது, அதைத்தான் இயேசு நமக்கு செய்துட்டு போயிருக்கிறாரு. அப்போது இந்த அடையாளத்தை வந்து எப்படி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தூய ஆவி என்னும் நெருப்பு நம்ம லூக்கா நற்செய்தியில் 3:16 பார்க்குறோம். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து திருமுழுக்கு யோவான் சொல்கிறாரு, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். திருமுழுக்கு யோவான் முன்னுரைத்தது போல லூக்கா 12:50 நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். அப்போ இதுதான் இன்றைக்கி இரண்டாவது வாசகத்தில் இது நற்செய்தியில் மையம் கொண்டிருக்கிற அடுத்த வரிகள். அப்போ இயேசு எந்த திருமுழுக்கை குறித்து, திருமுழுக்கு நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறுவலும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருடைய அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதைத்தான் நம்ம வந்து இந்த யோவான் சொல்லக்கூடிய லூக்கா நற்செய்தி 3:16 நம்ம பார்க்குறோம். அவர் விரும்பின அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் நெருப்பால் திருமுழுக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த நெருப்பு என்பது எப்படிப்பட்ட அடையாளம் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு புதிய பரிணாம பார்வையை நமக்கு கொடுக்கிறது. அதே போல் நம்ம பார்க்குறோம், சோதிக்கப்படும் போது ஆற்றல் வெளிப்படும். சாலமணி ஞான நூல் 1:3 நம்ம பார்க்கிறோம். சாலமணி ஞான நூல் 1:3 சொல்கிறது, சோதிக்கப்படும் போது ஆற்றல் வெளிப்படும், நெருப்பில் இடும்போது தான் தூய தங்கம் வெளிப்படுகிறது. அதே போல சாலமணி ஞான நூல் 1:3 சொல்லுகிறது, நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். நெறிக்கட்ட எண்ணம் கடவுளை மனிதரிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். இதுதான் அந்த ரெண்டாவது பகுதி, நமக்கு ரொம்ப முக்கியம். சாலமணி ஞான நூல் 1:3 பகுதி, ஒருவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். இப்போது இந்த ஆற்றல் நமக்கு ஒரு சோதனையான நேரத்தில் தான் வெளிப்படுது. அந்த சோதிக்கிற நிலைகளில், சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற நிலைகளில் நம்மகிட்ட ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிறது வெளிப்படுது. இப்போது இந்த சோதனைகளை தான் இயேசு நேசித்தார் வெற்றி கொண்டார். அப்போ நாமும் கூட அந்த பரிசுத்த நெருப்பால் நம்ம வந்து எரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சோதனைகள் வருகிற போது அது எந்த விதமான சோதனைகளாக இருக்கலாம், பாவ சோதனை, அல்லது நம்மை தனிப்பட்ட நான் என்கிற அகந்தையின் சோதனை, இருமாப்பின் சோதனை, அதிகார சோதனை, இப்படி எத்தனையோ சோதனைகள் நம்மளை சுற்றி இருக்கிற சோதனையினோனையுமே நம்ம இச்சைக்குரிய சோதனைகளை மட்டும் யோசிக்கக்கூடாது. எல்லா விதத்திலையுமே நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிற. இப்போ இந்த சோதனைகள் வருகிற போது அதை அந்த ஆற்றலானது சோதிக்கப்படுகிறது, அதை எதிர்கொள்ள. இப்போ இயேசுவுக்கு அந்த சோதனை வந்தது. சிலுவை சாவுக்கு முன்பாக இந்த சாவு தேவைதானா? கெத்செமனி தோட்டத்தில் அவர் அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறாரு. கடைசியாக அவர் என்ன செய்கிறாரு? அந்த சோதனையில் வெற்றி அடைகிறாரு. ஏன்னா அவர் அறிவிலி அல்ல, அவர் வந்து அறிவில் நிறைந்தவர். அதனால் இந்த ஆற்றல் சோதிக்கப்பட்ட பொழுது அது என்ன செய்கிறார்? அவர் அதை விட்டு விடாமல், அதை இல்லை எழுந்து விடாமல் தன்னை அவர் வெற்றி கொள்ள வைக்கிறார். இன்றைக்கி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் சோதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் செய்துட்டு கடவுள் நம்மளோட இருப்பார், கடவுள் நம்மளோட இருப்பார், கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பது வந்து ஒரு ஏமாற்றுத்தனம். எல்லாத்தையும் செய்து கடவுள் மன்னிப்பார் தான், கண்டிப்பாக மன்னிக்கிறார். மன்னித்த பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழப்போகிற? சப்போஸ் நான் போய் ஒரு பெரிய பாவம் பண்ணுகிறோம், நம்ம நான் நிறைய பாவத்தை நம்ம செய்கிறோம், பாவ சங்கீதனத்தில் போய் பாவ சங்கீதனம் செய்துட்டு மீண்டும் வந்து அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆற்றல் உனக்கிட்ட வேணும். எதிர்த்து நின்று போன தடவை நான் இந்த பாவம் செய்தேன், இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த ஆற்றலை நீ வெளிப்படுத்துகிற பிள்ளையாக இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம கடவுளுடைய அந்த அன்புக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளுடைய இந்த தீயை நம்ம தாங்கி செல்கிற பிள்ளைகள். இப்போ இந்த தீ நம்மகிட்ட பற்றி எரியலைங்கிறதுக்கு என்ன எது அடையாளம்னா, நம்ம மீண்டும் மீண்டும் ஆற்றல் இழந்த பிள்ளைகளாக விழுந்து கொண்டிருப்பது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு திருமுழுக்கு நான் பெறணும், அது வருமளவு வரும் வரைக்கும் நான் நிறைவேறுமளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன். அப்போ அவர் எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணுறாரு? கல்வாரி சிலுவையை தான். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த பிரிந்திருப்பர் பிரிந்திருப்பருங்கிற அடையாளத்தை கூட நம்ம இதில் தான் பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் உலக பிரகாரமாக யோசிப்பாங்க, ரெண்டு பேர் கடவுள் பிரகாரமாக யோசிப்பாங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பாக ஒரு பிரிவு வரதா செய்யும். உலகத்தை சார்ந்தவர்களும் ஆண்டவரை சார்ந்தவங்களும் ஒன்றா போகவே முடியாது. இது எல்லா தளத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ பங்கு தளங்கள், இப்போ பங்கு தளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து செயல்படக்கூடிய எல்லோரும் கடவுளை சார்ந்து நல்லவர்களான்னா இல்லை. அங்கே தங்களுடைய சுய லாபத்தை மையப்படுத்துகிற எத்தனையோ நபர்கள் பங்குகளில் இருந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பெருமை விளங்குவதற்காக அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு அரசியல் செய்வது. ஆன்மீக தலங்கள் கூட அரசியல் தலங்களாக மாறிக்கொண்டு இருப்பது தான் வேதனை. அப்போது அவர்கள் செயல்படக்கூடியவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த கடவுளுடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்டையும் ஒரு தீ பற்றி எரியுது. அந்த தீ என்ன, எப்படிப்பட்ட தீ? பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்ப்பது போல் ஒரு அழிவின் தீயாக இருக்கிறது. கடவுளுடைய மாட்சி விளங்கக்கூடிய மகிமையின் தீயாக அது மாற்றப்படணும்னா நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த தீயை யோசிக்கணும், தீயை கருத்தாய் உற்று பார்க்கணும். என்னுடைய தீ அடுத்தவர்களை எரிக்கிற தீ அல்ல, மாறாக என்னை கடவுளுடைய நலனுக்காக எரித்து கொள்கிற ஒரு தீ. அந்த நெருப்பினுடைய பர்ஸ்பெக்டிவே மாறுது. அப்போது இந்த நேரத்தில் கூட இந்த தூய ஆவி என்னும் நெருப்பைத்தான் வந்து யோவான் சொல்வதை நம்ம பார்க்குறோம். என்னை விட வல்லமை மிக்க ஒரு வருகிறார், மிதியடிவாரை அவளுக்கு கூட தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமலுக்கு கொடுப்பார். அப்போ இந்த நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா தூய ஆவி தான் நமக்குள்ளே இருக்க வேண்டிய இப்பொழுது நெருப்பு. அப்போ இந்த தூய ஆவியினுடைய பார்வையில் செயல்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக பிளவுபட்ட நிலையில் தான் இருப்பாங்க. வீட்டில் ஒருத்தர் வந்து உலகத்தின் ஆவியின்படி பேசும்போது, ஒருத்தர் தூய் ஆவியின்படி பேசும்போது கண்டிப்பாக அங்கே பிளவுகள் வருவதை நம்ம பார்க்க முடிகிற. ஆகவே ஆண்டவர் எசையா 48:10 சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை புடமிட்டேன் ஆனால் வெள்ளியைப் போல அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை தெரிந்தெடுத்தேன். இதுதான் அந்த நெருப்பினுடைய அடையாளம், துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். இப்போ நமக்கு துன்பங்கள் வருகிற போது, துயரங்கள் வருகிற போது, நம்ம உடனே நிலை குலைந்து போய்விடாதபடி நம்ம என்ன செய்யணும், அந்த துன்பத்தை கடவுளுடைய பார்வையிலிருந்து அந்த ஏற்றுக்கொண்டு அந்த நெருப்பை அது ஆசீர்வாதமான அடையாளமாக மாற்றி கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு நோய் வருகிறது, இப்போ இந்த நோயை ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேன்சர் வருகிறது, இது ஒன்றுமே செய்ய முடியாது. எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கலாம், ஆனால் அந்த வலி வேதனைகளை நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளுக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும், காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். துன்பங்களை நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த வலி வேதனைகளை ஒப்பு கொடுப்பதை கடவுள் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டு இந்த பூமியை புதுப்படைப்பாக மாற்ற அதை பயன்படுத்துகிறார். உங்களுடைய வலியையும் வேதனையும் தான் இந்த பூமியை வந்து புதுப்படைப்பாக மாற்றுது. ஏன்னா சிலுவையில் வலி வேதனையும் தான் இந்த பூமியை விடுவித்தது. அதே போல் உங்களுடைய அசட், அதெல்லாம் உங்களுடைய சொத்து வலி வேதனை. அதான் ஃபுல்டன்ஷீன் என்கிற ஒரு பெரிய பேராயர் இருந்தார், அவர் சொல்வார், மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவார். நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் வேஸ்ட் ஆகுது. அப்போது அவர் எதுக்கு அந்த ஆஸ்பத்திரியை சொல்கிறாரு, மருத்துவமனையை சொல்கிறாருன்னா, அங்கே நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. அந்த வேதனையெல்லாம் கடவுளுக்கு காணிக்கை ஆக்குனாங்கன்னா அந்த வேதனைகள் எல்லாம் இந்த உலகத்தை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலாக மாறும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல, அவங்க வீணாக்குறாங்க, அதை வந்து புலம்பி வீணாக்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான வேதனைகள் இருக்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு உகந்த அடையாளமாக நீங்கள் காணிக்கையாக்குங்க. அது உங்கள் நோயாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் வேறு வித பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மனவியாதியாக வருத்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய நிலைகளாக இருக்கலாம். நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களை இங்கே காயப்படுத்தப்படலாம். இது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நீங்கள் அதை கடவுளுக்கு காணிக்கையாக்குகிற போது அது கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு சொத்தாக மாறுகிறது. நீங்கள் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறவராக மாறுகிற போது கடவுள் உங்களை கைவிட்டு விட மாட்டார். கடவுள் உங்களை ஒரு நாள் தேற்றுவார். உங்களை கரம் கொடுக்க வேண்டிய நேரம் வருகிற போது உங்களுக்கு அவர் கரம் கொடுப்பார். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கிற போது, முதல் வாசகத்தில் எரேமியாவினுடைய துன்பங்கள் கடவுளுடைய அந்த செயலுக்காக துன்பப்படக்கூடிய நிலை, அது இரண்டாவது வாசகத்தில் இயேசுவினுடைய அந்த துன்புறும் அடையாளம் எப்படி அது பார்க்கப்பட்டது என்பதை பார்க்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிற வார்த்தைகள், பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லுகிறது. நம்ம கொஞ்சம்தான் இப்போ அனுபவிக்கிறோம், இன்னும் நிறைவாக எதிர்த்து நிற்கலை அப்படிங்கிற அந்த அடையாளம், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு எதிர்நோக்கை வைக்கிறது. நமக்கு குறிப்பிட்டுள்ள இந்த பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்ற மைய பொருளை இது கொண்டிருக்கிற. ஆகவே இந்த துன்ப துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏதோ உங்கள் உறவுகள் உங்களை கவலைப்படுத்துகிறாங்க, உறவுகள் உங்களை வந்து அழிக்கிறாங்க, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்களே உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது, அல்லது உங்களுடைய நோயினால் நீங்கள் வதைக்கப்படுறீங்க, ஏன் இப்படி நடக்கிறது, இந்த கேள்விகள் எல்லாம் வருது, ஆன்சர் இல்லை, அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒருத்தரிடத்தில் அதுக்கு விடையை காண முடியும், கடவுளிடத்துல மட்டும்தான். நீங்கள் கடவுள்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே இதுக்கு விடை தெரியாத ஒரு நிலையில் நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஓடுகிற போது, உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற போது, அதற்கான பதிலை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை அவர் உயர்த்துவார். கடவுள் உங்களுடைய அந்த காயங்களையெல்லாம் அவருடைய மீட்பளிக்கும் கூடிய அபிஷேகமாக மாற்றி அவர் இந்த பூமியை புதுப்படைப்பாக மாற்ற நீங்களும் பங்காளிகளாக மாறுகிறீர்கள் என்பதைத்தான் இன்றைக்கி நம்ம கிட்ட பேசுகிறார். அதனால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டுறதில்லை. உழைத்து சம்பாதிக்கிற காசுகளை நீங்கள் எப்படி பேங்கில் போட்டு வைக்கிறீங்களோ, அதே போல் துன்புறுகிற அந்த துன்பங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட போட்டு வைங்க. அது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பேங்க் டெபாசிட் மாதிரி நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அது பேச ஆரம்பிக்கும். அதையெல்லாம் அவர் கணக்கில் எடுத்து உங்களுக்குரிய உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த அபிஷேகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிறைவாக கிடைக்க, தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய தீயினாலே எரிக்கப்படுகிற எரிகிற பிள்ளைகளாக, அந்த தீ மூட்டவே வந்தேன் என்கிற அந்த தீ நமக்குள் எரிய, அபிஷேகமான ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயலாற்ற, நம்மையே நாம் ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரோடு ஓடி வெற்றி பெறுவோம். ஆமென்.
நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவரா, க கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
பலிபீடம் நோக்கி வருகின்றோம், பலிப்பொருளாய் உம்மில் பலன் தரவே எம்மை பலியாக முழுதும் தந்தோ, எம்மை பலியாக முழுதும் தந்தோ. பரம்பொருளே எம்மை தரவே, பரம்பொருளே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும், அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ